ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். அப்போ இங்கே வந்து வித்யாரண்யர் நமக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இரண்டற்றது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை, ஒன்றுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்றுன்னு சொன்னால் இன்னொன்று இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால் அத்விதீயம் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ஆழமாக நமக்கு உபதேசம் பண்ணுறாரு வித்யாரண்யர். ஏன்னா அந்த அத்விதீயம்ங்கிற வார்த்தை வந்து உபனிஷத்து வார்த்தை தான். அதை எடுத்து இங்கே நமக்கு சுட்டி காட்டி, இப்போ நிறைய பேர் இங்கே புரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகம் தான் முதல்ல இல்லாமல் இருந்தது, பிக்பேங் தியரி படி ஒரு சின்ன பார்ட்டிகல் மட்டும் வெடிச்சது, அதனால இங்கே உலகம் வந்து உண்டாயினது அப்படின்ட்டு அசத்திலிருந்து சத்து வந்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் அப்படி இல்லை, சத்துலேருந்து அசத்து வர முடியாது, அசத்துலேருந்து சத்து வர முடியாது. ஏன்னா அப்படி இரண்டாவது பொருள் ஒன்று இல்லவே இல்லை, இருப்பது சத் மாத்திரமே. அப்போ ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கிறது, அது மட்டுமே உண்மை, பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை இங்க அறிவுறுத்துறாரு. அதை தான் நம்ம 21வது ஸ்லோகத்தில் ஆழமா பார்த்துட்டு வந்தோம். இப்போ 22வது ஸ்லோகம் பார்க்கலாம். மக்னஸ் யாப்தௌ யதாக்ஷாணி விஸ்வலானி ததாசிய தீஹி அகண்டை கரசம் ஸ்ருத்வா நிப்ரசாரா பிபேத்தியதா. இப்போ இந்த செயல் என்ன சொல்லுதுன்னா, ஆழ்கடலிலே ஒருத்தன் மூழ்கி போயிட்டான் அப்படின்னா, அந்த தண்ணிக்குள்ள மூழ்கின மறு வினாடி அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே குழப்பமடைந்து செயலிழந்து போவது போல. தண்ணீருக்குள்ள போய் மூழ்கிட்டான், அவனுக்கு உடனே கண்ணு திறக்க முடியாது, காது அடைச்சிக்கும், கை காலெல்லாம் தடுமாறி அவன் தாறுமாற அடிப்பான், எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த கடலுக்குள்ள மூழ்கினவனுடைய நிலை வந்து ஒரு பரிதாபகரமான நிலையா மாறி, அதுல அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் குழம்பி செயலிழப்பது போல, அகண்டமாக இருக்கின்ற இந்த ஒரே ரசமான, அதாவது பேதமற்ற இருப்பாக இருக்கின்ற சத்து என்ற ஒரு விஷயத்தை ஒருத்தன் கேட்ட உடனே, இந்த மனிதனுடைய புத்தி வந்து வெளிப்புற நோக்கமே இல்லையா அப்படின்னு கொண்டு பயந்து அச்சமடைந்து நின்று விடுகிறது அப்படின்னு இங்க அழகா புரிய வைக்கிறார். இங்க என்ன சொல்ல வர்றாரு வித்யாரண்யர் அப்படின்னு இந்த செயலில் பார்த்தோம்னா, நம்முடைய மனசும் புத்தியும் எப்பயுமே இந்த புற விஷயத்துக்கே பழக்கப்பட்டு இருக்கு. அதாவது வெளி விவகாரங்கள்ல தான் ஈர்க்கப்பட்டு, வெளியே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்ட்டு வெளி விவகாரத்திலேயே போய் அதை ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அப்படி வெளியே போயிட்டு பழக்கப்பட்டிருக்கிற மனசு வந்து அந்த வேறுபாடுகளையே பார்த்து இருக்கிறது வந்து எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு அனுபவிச்சு அதில் சுகத்துக்கங்களை அடைஞ்சு அப்படியே ஒரு ஆர்ப்பாட்டமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற மனசுக்கிட்ட போய் வேதாந்தம் என்ன சொல்லுது, இருப்பது இருப்பு மாத்திரமே, பேதமற்ற ஒரே ஒரு முழுமை மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இங்க மனசுக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. மனசுக்கு என்ன ஆயிடுதுன்னா, என்னடா ஒண்ணு மட்டும் தான் இருக்குதுங்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா, அப்ப நான் இல்லாம போயிடுவனே, நான் இருக்கணுமே, நான் எதையாவது பிடிச்சுக்கிட்டு இருக்கணுமே, நான் எதையுமே பிடிக்காம எப்படி இருப்பேன் அப்படின்னு மனசு பயந்துகிட்டு குழப்பம் அடைஞ்சிட்டு அது என்ன ஆகுது, பதறுது, அப்படியே துடிக்குது. அதாவது எப்படி துடிக்குதாமா, தண்ணீருக்குள்ள விழுந்து செயலிழந்து போன அந்த இந்திரியங்கள் போல. அதாவது ஒரு மனிதன் வந்து தண்ணீருக்குள்ள விழுந்த உடனே அவனுக்கு அந்த இந்திரியங்கள் எல்லாம் செயல்பாடு இழந்து அப்படியே துடிக்குது, பாத்தீங்களா, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு அது மாதிரி துடிக்குதாமா மனசு. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. இப்ப நம்ம மைண்ட் எல்லாம் எப்படி இருக்கு, வெளி விவகாரத்துக்குள்ளேயே இருக்கு. இப்ப மனசு எப்படின்னா, வெளிய விவகாரத்துல பழக்கப்பட்டுருச்சிங்க நம்ம மனசெல்லாம், பாத்தீங்கன்னா வெளிய இருக்கிற விவகாரத்துக்குள்ளேயே பழக்கப்பட்டு அந்த வேறுபாடுகளை பார்த்து பார்த்து வெளியே ஓடி ஓடி அதில் ஈர்க்கப்பட்டு விவகாரத்துக்குள்ளேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மனசு. ஏதாவது ஒன்று வெளியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட மனசுக்கிட்ட போய் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது, இங்கே உலகமே இல்லை, சத்து மாத்திரமே இருக்கிறது, அதுவே நீ அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் உலகமே இல்லையா, நீங்கள் எதுவுமே இல்லைங்கிறீங்க, ஒன்றுமே இல்லையா, அப்போ நான் அனுபவிக்கிறதுக்கு எதுவும் கிடைக்காதா, இல்லையே எனக்கு ஏதாவது விவகாரம் வேணுமே, நான் இந்த உலகத்தில் எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் எதுவுமே இல்லை, நான் மாத்திரமே இருக்கிறேன்னு சொல்லி என்னை மட்டுமே காட்டி கொடுக்க பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வெளி விவகாரம் வேணும், நான் எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பேன், அது கடவுளாக இருக்கணும், இல்லை பேயாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விவகாரத்தை நான் பிடிச்சிக்கிட்டு சண்டை சச்சரவில் ஈடுபட்டுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஓட்டுறத விட்டுட்டு ஒன்றுமே இல்லை வெறும் அமைதி நீ அப்படின்னு சொன்னால், இருப்பு மாத்திரமே நீன்னு சொன்னால் மைண்ட் என்ன பண்ணுது, பதறுது, பயப்படுது. அதை சொல்றாருங்க, மைண்ட் வந்து பயப்படுது, பதறுது. ஏன்னா இருப்பது பேதமற்ற ஒரே முழுமை என்று கூறும்போது அந்த மனமானது பிடிக்க எதுவுமே இல்லாமல், தான் நிற்பதற்கு இடமும் இல்லாமல் ஒரு விதமான அச்சமும் குழப்பமும் அடைகிறது. அது அறிவின் தோல்வி அல்ல, அறிவின் எல்லை முழுமை அடைவதின் அறிகுறின்னு அருமையா புரிய வைக்கிறார். இந்த சான்ஸ்கிரிட் லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மாதிரி ஒரு நிலை இருப்பது பேதமற்ற ஒரே இருப்பு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சு போய் அதுல நம்ம நிக்க பழகிட்டோம் அப்படின்னா அங்க அறிவினுடைய எல்லை முடிகிறதுன்ட்டாரு. அந்த இடத்துல அறிவினுடையன்னா இந்த புத்தி இருக்கு இல்லையா, வெளிப்புறத்துல இருக்கிற புத்தி, அதாவது நாலெட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த நாலெட்ஜ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. பட் நமக்கு வந்து கான்சியஸ்னஸ் ஏன் பிரகாசிக்க மாட்டேங்குது? நாலெட்ஜ் தான் ப்ராப்ளம் பண்ணுது. நாலெட்ஜ் தான் வந்து வெளிவர்களை ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கிட்டு எதையாவது ஒன்று கம்பேர் பண்ணி பண்ணி பார்த்துக்கிட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதுலேயே பயணிக்குது. அப்படி நிறைய விஷயங்களை நம்ம வெளியிருந்து ஏற்றி வச்சிருக்கிறோம். அப்போ அதனால் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஸ்லோகம் வந்து ஏன் அத்வைதத்தில் வருகின்றவர்களுக்கு ஆரம்பத்தில் பயத்தை தருகிறது என்பதுக்கு விளக்கம் அளிக்கிறார். ஏன்னா இப்போ நிறைய பேர் அத்வைதத்தில் வர்றதுக்கு விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன் அத்வைதத்தில் வர விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இருப்பது இருப்பு மாத்திரமேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுது. என்னடா ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கா, அப்போ நானெல்லாம் இல்லையா, அப்போ இங்கே உலகம் இல்லையா, என்னுடைய உறவுகள் இல்லையா, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இல்லையா, என்ன சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனே, ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் எப்படி, அப்போ இந்த அத்வைதம் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அத்வைதத்தின் மீது ஆரம்பத்திலே பயம் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்லிட்டு, அந்த புத்தியினுடைய இயல்பு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே வேறுபாடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கத்தான் விரும்பும். அப்புறம் வெளிப்புற பொருட்களிலே தான் ஆர்வம் காட்டும், எதையாவது ஒன்றை பிடித்து கொண்டே இருக்கும். இதுதான் இங்க புத்தி மனதனுடைய போக்கு அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. ஆனா அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, இங்க இருமைகளே கிடையாது, பேதமே கிடையாது, அதே மாதிரி வெளி உலகமே இல்லை அப்படின்னு சொல்லுது. இதனால மனசுக்கு தாங்க முடியல. மனசுக்கு வந்து எதையாவது ஒன்று தாங்கணும்ல, மனசு வந்து எதையாவது ஒன்று தாங்கிட்டு இருக்கணும், எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். ஆனால் எதையுமே பிடிக்கலைன்னா மனசு இல்லாமல் போயிடும். அப்படி இல்லாமல் போகிறதா மனசு விரும்ப மாட்டேங்குது. இதுதான் பியூட்டி. இதை நீங்கள் ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் கவனிக்கணும். மனசுங்கிறது வேற யாரும் இல்லை, இப்போ நீங்களே தான். நீங்கள் வந்து இப்போ ராமசாமியாக இருக்கலாம், குப்புசாமியாக இருக்கலாம், கமலாவாக இருக்கலாம், விமலாவாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் மைண்டாக தான் இருந்து இந்த உலகத்தை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ மைண்டாக இருக்கிற உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லும்போது மனசு என்ன பண்ணுது, ஏற்றுக்க மாட்டேங்குது. அதாவது இந்த விஷயத்தை வந்து நம்ப மாட்டேங்குது, அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆகுது. இது நமக்கு செட் ஆகாது, இந்த உலகமே இல்லைன்னு சொல்லிட்டா நம்ம உலகத்தை விட்டுடுவோம். அப்போ உலகத்தை விட்டுட்டா நான் எப்படி இந்த உலகத்தில் விவகாரம் பண்ணுறது, அப்போ இதிலிருந்து நாம் வெளியேறது தான் நல்லது. இந்த விஷயத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம சத்து மாத்திரமேன்ட்டு நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு எல்லாம் பிடிக்கணும். இந்த உலக விவகாரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், சண்டை நடந்தால் ஆர்வமாக பார்க்கணும், சச்சரவுகள் நடந்தால் அதில் போய் விவகாரத்தில் மூக்க நுழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தில் இருக்கிற மைண்டை போய் வெறும் ஒன்று மற்றாத அமைதி தான் நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தா, ஆனந்தம் தான் நீன்னு சொல்லி கொடுத்தா, அது எதையுமே பிடிக்க முடியாமல் தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்புறதை ஏற்றுக்கிறது கிடையாது. மைண்டு வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதை சொல்லி ஆகவே மனம் அச்சம் அடைகிறது. ஆனால் அந்த அச்சம் அஞ்ஞானத்திலிருந்து வருகின்ற பயம் அல்ல, அது புத்தி கரைவதற்கு முன்பாக வருகின்ற நடுக்கம் அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. அப்ப நிறைய பேருக்கு இந்த அத்வைத சாஸ்திரத்துக்குள்ள வந்த உடனே இந்த பயம் வரும். ஏன்னா இருப்பது இருப்பு மாத்திரமே, இங்க உலகமே இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு பயம் வரும். ஆனா அந்த பயம் வந்து நம்முடைய அகங்காரம் கரைவதற்கான ஒரு ஆரம்பம் அப்படிங்கிறத ஆழமா எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப இங்க நிதித்தியாசனம் வந்து நம்ம இந்த செயல்படி பார்த்தோம்னா, நமக்கு பயம் வருதுன்னா என்ன மாதிரி பயிற்சி நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற உண்மை வந்து நமக்கு கொஞ்சம் பயம் கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம தள்ளக்கூடாது. அந்த பயத்தையும் ஒரு அனுபவமாக பார்க்க கற்றுக்கணும். எதுக்கு பயப்படுது இந்த மனசு? நான் மட்டுமே இருக்கிறேன்னு சொன்ன உடனே தன்னுடைய இருப்பை தானே பார்க்கறதுக்கு எதுக்கு பயப்படணும்? அப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டு அதையே நாம் கவனிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனதிட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன்னா மனசு என்ன பண்ணுது, அந்த பயத்தின் காரணமாக வெளி உலகத்தை விடாமல் பிடிச்சி வச்சுக்குது. ஆனால் இங்கே நம்ம உண்மையாக இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ளே ரொம்ப ஆழமாக இன்டெப்த்தாக போய் அந்த பயத்தை கடந்து நம்ம நின்று பார்த்தோம்னா நம்ம வேறே இல்லை, நமக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்னு புரியும். நம்ம இப்போ இருமைகள் இருக்கிறதுனால தான் நமக்கு வெளியே உலகம் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒருமைக்குள்ளே வந்தால் நானே உலகமாக இருக்கிறேன்னு தெரிய வரும். ஆனால் இங்கே நாம் நானே உலகமாக இருக்கிறேங்கிறது தான் நமக்கு ஒரு நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும். ஆனால் நமக்கு வெளியே உலகம் இருக்குன்னு நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு நிம்மதியும் நிறைவும் கிடைக்காது. இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துற ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, எனக்கு வேறாக உலகம் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியும் நிறைவும் வரவே வராது. ஆனா இந்த உலகமாகத்தான் நானே இருக்கிறேன்னு உங்களுக்கு புரிய வந்து விட்டால் அங்கு நிம்மதியும் நிறைவும் வந்துவிடும். ஏன்னா அங்க பிரித்து பார்க்கின்ற இரண்டாவது ஒருவன் இல்ல, இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அந்த இருப்பிலேயே எல்லாம் இருக்கிறது, அதுதான் அத்விதீயம். அப்ப அதை வந்து நம்ம இங்க ஆழமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது எங்க வித்யாரண்யர் சொல்லி நமக்கு நிதித்தியாசன நிலையில இங்க அந்த அச்சத்தை கூட அந்த பயத்தை கூட ஒரு அனுபவமாக கவனிக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப இங்க பயப்படுவது வந்து மனசு, ஆனால் அதை அறிகின்ற நானோ அறிவு. இதுதாங்க இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளை பயமுறுத்துறது பயப்படுறது மனசு, ஆனா அந்த பயம் வந்து யாருக்கு வருதுன்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கணும் உங்களுக்குள்ள. ரமண மகரிஷி சொல்லி கொடுக்குறாருல, நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி நீ கேளு, அதுக்கு உண்டான விட கிடைக்கும்ட்டு. அது மாதிரி பயப்படுவது யாருன்னு ஒரு கேள்வியை கேளுங்க, அதுவும் மனசு தான். நான் யார்னு ஒரு கேள்வியை கேளுங்க, அதுவும் மனசு தான். அப்போ இங்க நான் யாருங்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க, கமலாவா விமலாவா பாக்குறீங்களா, ராமசாமி குப்புசாமியா பாக்குறீங்களா, அல்லது உங்களுடைய உத்தியோகத்தை வச்சுக்கிட்டு நான் கலெக்டர் டாக்டர் அட்வொகேட்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, அல்லது உங்களுடைய ஜாதியை வச்சுக்கிட்டு நான் வந்து பிராமண சத்திரியன் வைசியன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா. அப்ப இது நான் கிடையாது. இந்த நான் யார் அப்படின்னு நீ விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை நான் வந்து அந்த உணர்வு நான், ஆனா உனக்கு ஏற்றி வைக்கப்பட்ட நான் தானே இந்த மாதிரி பல விவகாரங்களை பண்ணிட்டு இருக்குது, நம்மள செட்டியா இருக்குது, கவுண்டர் இருக்குது, அப்புறம் வேற வேற ஜாதியை பிடிச்சிக்கிட்டு நான் நான் அந்த நான் இந்த நான் சொல்லுது, அல்லது உத்தியோகத்தை வச்சுக்கிட்டு நான் கலெக்டர் நான் டாக்டர்னு சொல்லுது, அல்லது மனிதன்ல நான் மனிதன் அது மிருகம் இது பறவைன்னு பிரிச்சு பாக்குது. இப்படி எல்லா விவகாரங்களும் இந்த நான்ங்கிற விஷயம் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் எழுச்சி பெறுகிறது. ஆனால் நான் யாருன்னு உண்மையா விசாரணை பண்ணி பார்த்தா விவேகத்தினால நான் அந்த உணர்வு தூய உணர்வு ஆத்மான்னு புரிய வந்துட்டா இவைகள் எல்லாம் ஏற்றி வைக்கப்பட்ட விவகாரங்கள் தானேன்ட்டு நம்ம அதை விட்டு விலகி போக முடியும் இல்லையா. அந்த இடத்துல நமக்கு என்ன புத்தி மனசு பயப்படுவத நம்ம கவனிச்சு பார்க்கிற நானோ பயமற்றவன், ஏனென்றால் நான் அந்த அறிவு, ஆனால் பயப்படுவதோ மனசு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப இது புரிஞ்சிட்டா பயப்படுற விஷயத்துல போய் மாட்டக்கூடாது, நம்மளை வந்து மயக்கம் அடையக்கூடிய மனசுல போய் நம்ம சிக்கக்கூடாது. அப்ப இதுதான் மனசனுடைய போக்கு. அப்ப மனம் போன போக்கில் நாம் போகக்கூடாது, நாம் அந்த தூய அறிவாக மனதை பார்க்க வேண்டும் அப்படின்னுங்கிறத இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க விஷயம் அதுதான், நீங்க வந்து எப்போ உங்களை வந்து நான் அறிவு கான்சியஸ்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப நீங்க மைண்டை பார்த்தீங்கன்னா மைண்டு உங்களை கண்டு பயப்படும். ஆனா நீங்களே மைண்டா மாறி நீங்களே பயந்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க, கான்சியஸ்னஸா மாறவே முடியாது. ஆனா இப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்களே பயப்படுறீங்க, நீங்களே வந்து அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அப்ப நானுங்கிறது இங்க நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா மைண்டாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கான்சியஸ்னஸா மாறவே இல்லை, அந்த தூய அறிவாக நீங்க மாறவே இல்லை. அப்ப இதை நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா இங்க அத்வைதம் வந்து ஆரம்பத்துல நம்முடைய உறுதியை குலைக்கிற மாதிரி தெரியலாம், நம்முடைய புரிதலை வந்து குழப்பம் அடைகிற மாதிரி மாற்றலாம். ஆனா அந்த குழப்பம் தவறு கிடையாது, அது பழைய ஆதாரங்கள் உடைவதற்கான அறிகுறி அப்படிங்கிறத நீங்க இங்க சாதகனுக்கான உபதேசமா எடுத்துக்கணும். ஏன்னா இங்க அத்வைத வேதாந்தம் சொல்லுகின்ற ஆழமான விஷயத்தை நீங்க உள்வாங்கும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், ஆனா அந்த குழப்பம் வந்து தவறு கிடையாது, அதை விசாரித்து பார்த்து விவேகத்தினால நீங்க விழித்துக் கொள்ளும் போது உங்களுடைய தவறான பதிவுகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கும், அந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள் எல்லாம் உங்களை விட்டு போகும். அப்ப இங்க நீங்க உபதேச குறிப்புகளை எடுத்துக்கிட்டு என்ன புரியணும்னா எதையும் பிடிக்க வேண்டியது இல்லை, அதை எதையாவது ஒண்ணு பிடிக்கிறேன்ட்டு ஓட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இங்க இருப்பது நான் மாத்திரமே, என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது, அது என்னுள் இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டா நீங்க வெளியிருந்து அடையறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க உங்களுக்கு வேறாக இருக்கிறது என்று பார்த்தால்தான் நீங்க வெளியிருந்து அடைய வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் நீங்க பண்ணிட்டா போதும், உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத இங்க மகான்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சுவாமி விவேகானந்தரும் வந்து இந்த அத்வைத வேதாந்தத்தை படிச்சுட்டு அவர் ஆரம்பத்துல பேசும்போது எப்படி சொல்லாரு, உனக்குள்ள எல்லா திறமைகளும் இருக்கிறது, எழுமின் விழுமின் அப்படிம்பாரு, எழுந்துருங்க விழித்துக் கொள்ளுங்கள், நீங்களே எல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படி இப்படின்னு பயங்கரமா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுப்பாரு சுவாமி விவேகானந்தர். அப்ப அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நம்ம கேட்ட உடனே நாம எந்த ஆங்கிள் பாக்குறோம், மைண்டுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா ரொம்ப இன்டெப்தா பாத்தீங்கன்னா நீங்க ஆத்மாங்கிறத காட்டி கொடுக்குறாரு, அது புரியறது இல்லை நிறைய பேருக்கு. அதாவது ஒரு சாதாரண இந்த பிசினஸ்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறவங்க மாதிரியே சுவாமி விவேகானந்தருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை வந்து அவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எழுமீன் விழுமீன் நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்ட்டு அவர் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை பேச பேச ஏதோ நம்மளை ஊக்குவிக்கிறாரு, நம்ம இன்னும் அதிகமாக காரியத்தை செய்யணும், இந்த உலகத்தில் பயங்கரமாக ஓடணும், இப்போ நீ சோம்பேறியா தூங்கிட்டு இருக்கிற, எழுந்து வேக வேகமாக ஓடு அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர், அப்படி நினைச்சுக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் அப்படி சொல்லலை, நீ சாதிக்க பிறந்தவன், உனக்குள்ளதான் எல்லா திறமை இருக்கு, உன்னுடைய ஆற்றல் அபரிமிதமானது, அப்படி இப்படின்னு அவர் சொல்றது எதை சொல்றாருன்னா, நீ ஆத்மா அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றாரு. ஆனா அதை புரிஞ்சிக்காத மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைஃப்ல வந்து இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம இப்படி ஓடி அடையணும், நம்ம இப்படி சாதிக்கணும் அப்படி சாதிக்கணும்ட்டு அப்படி எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை தவறா புரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க அப்படி எதையும் வெளியே பிடிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அப்படி வெளியே பிடிப்பதற்கோ ஓடுவதற்கோ முயற்சி செய்யாதே. உன்னுடைய மனசு நின்றால் தானாகவே உன்னுடைய அறிவு ஒளிரும். அதுதான் இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு. அப்ப மனசு நின்னா அறிவு ஒளிரும். அப்ப மனசு வந்து இப்படி நம்மளை விவகாரத்துல சிக்க வச்சு பாக்குது. அப்ப நீங்க அந்த மனசினுடைய போக்குல போகாம அறிவா நீங்க நின்று இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா எல்லாமே உங்ககிட்டயே இருக்குது. நீங்க வெளியிருந்து தேடி பெறுவதற்கு எதுவுமே கிடையாது. தேடும் பொருள் எதுவோ அது நீயே. மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்த வந்து சாஸ்திரம் ஆழமா மனசுக்கு புரிய வைக்குது பாருங்க. அப்ப மனசு இது அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. காரணம் என்னன்னா, பயம். அப்ப இந்த பயத்தினால மனசு எதையாவது பிடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீங்க சொல்ற மாதிரி நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. எனக்கு வெளியே எத்தனை விஷயங்கள் இருக்கணும், நான் அப்பதான் அதை பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க என்ன, என் நான் மட்டுமே இருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன்னா என்ன, ஒருத்தனை மட்டும் வச்சு நான் என்னத்தை செய்யறது, எனக்கு அப்படியே நான் ஒருத்த மட்டும் இருந்தா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒண்ணுமே இல்லை இல்லை அப்படி நினைக்குது மனசு. அது ஏன் அப்படி நினைக்குதுன்னா, இப்ப இந்த மைண்ட் வந்து இந்த பாடி அட்டாச்மெண்ட்ல அப்படி நினைக்குது. அதாவது நம்ம எப்படி இப்ப நம்ம ஜென்ரலா இருக்கிறோம், இப்ப நம்ம வந்து உறவுகளோட பேசிக்கிட்டே இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இப்ப பார்த்தாலும் அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அல்லது வெளி விஷயத்தை எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுதான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுது, இதெல்லாம் மாயை, ஒன்றும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி நான் மட்டும் இருந்துட்டு வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்கா வாழ்றது, அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து ஜாலியா அரட்டை அடிச்சா நல்லா இருக்குமா, நான் மட்டும் தனியா அமைதியா உட்காந்துருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு மனசு என்ன பண்ணுது, கேள்வி கேட்குது. கேட்ட உடனே நிறைய பேருக்கு என்ன தெரியுது, ஆஹா நான் மட்டும் தனியா இருந்தா போர் அடிக்கும், எனக்கு நாலு பேர் இருந்தா அரட்டை அடிக்கலாம், அப்ப என்ன எனக்கு எப்பயுமே மத்தவங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும், ஜாலியா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா அப்படிதான் போகணும் அப்படின்னு வெளி விவகாரத்துல ஈர்க்குது பாருங்க. இப்ப இந்த ஈர்ப்பு தான் மனசு என்ன பண்ணுதுன்னா நம்மளை ஏமாத்துது. இது யாருக்கு புரியும், அஜ்ஞானிகளுக்கு புரியாது, விவேகிகளுக்கு புரியும். இப்ப நீங்க விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு இதை கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்படி வெளியே இருக்கிற ஈர்ப்புகள்ல போய் நீங்க சிக்காம நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு தன்னுடைய தன்னுணர்வை பிடிச்சி நீங்க வாழ கத்துக்கிட்டா இந்த உலகத்தினுடைய வைபவமே உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்கு என்ன, நீங்க மட்டும் இல்லை இந்த உலகமே உங்களுதுன்னு தெரியும். அப்போ அதுல வரக்கூடிய அந்த ஆனந்தம் வந்து மனம் சார்ந்த ஆனந்தம் கிடையாது, அது தூய அறிவு சார்ந்த ஆனந்தம், அது ஒரு எல்லையற்ற ஆனந்தம். அதுதான் இங்க உண்மையான இன்ஃபினிட்டி. அதாவது இங்க இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத வந்து சாஸ்திரம் அதாவது எல்லையற்றது அகண்டம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஆங்கிள் சொல்லுது. இது ஒரு டெப்தான சப்ஜெக்ட். எப்படின்னா, இப்ப அறிவு வந்து அகண்டம், அறிவுங்கிறது ஆத்மா, ஆத்மா வந்து எல்லையற்றது, அது இன்ஃபினிட்டி. ஆனா அந்த அறிவு என்ன பண்ணுது, தன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா, அதாவது பிரதிபிம்பித்து பார்க்குற ஊடகத்தை பயன்படுத்துது இல்லையா, அப்ப மனசு இன்ஃபினிட்டி ஆயிடுதுங்க. ஏன்னா இதுவும் இன்ஃபினிட்டியா இருக்கிறதுனால இதனுடைய ரிஃப்ளெக்ஷனும் இன்ஃபினிட்டியா தான் இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க போய் கண்ணாடி முன்னாடி நின்னீங்கன்னா உங்க உருவம் தானே அப்படியே பிரதிபிம்பித்து காணப்படும். உங்க உருவத்துக்கு பதிலாக வேறொரு உருவம் அங்கே கண்ணாடியில் பிரதிபிம்பிக்காது இல்லை. அது மாதிரி இங்க அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமாகிய மனசு சேம் கேரக்டர் எடுத்துக்குது. எந்த கேரக்டரை, அந்த ஆத்மாவினுடைய அந்த அறிவினுடைய சேம் கேரக்டரை எடுத்துக்கிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ போத் ஆர் சேம், ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க உண்மை எது, அறிவு மட்டும்தான் உண்மை. அங்க கண்ணாடியில் தெரிகிற மனசு பிம்பம், அது தோற்றம் மாத்திரமே. ஆனா அந்த தோற்றத்துக்கே இந்த இருப்பினுடைய பவர் பூரா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அது தன்னையே இன்டலெக்டா மாத்திக்குது. அதாவது இப்ப மைண்ட் வந்து அது காஸ்மிக் இன்டலெக்டா மாறிட்ட உடனே என்ன பண்ணுதுன்னா, அந்த கான்சியஸ்னஸ்னுடைய கேரக்டர் அப்படியே எடுத்துக்கிட்டு இன்ஃபினிட்டியா மாறி ஆசைகள்னால இந்த உலகத்துல விவகாரம் பண்ண பார்க்குது. அப்போ ஆசைனால உலகத்துல விவகாரம் பண்ண பார்த்தா அதுக்கு ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா, லிமிட்டேஷனே இல்லை. அப்போ உங்களுடைய ஆசை என்ன ஆகும்னா ஒரு நிறைவே வராது. அதுக்கு தான் ஏற்கனவே உதாரணம் சொன்னேன், நமக்கு மனசு வந்து இப்போ ஒரு வசதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்போம், திடீர்னு ஒரு மாருதி 800 கார் வாங்குவோம். கொஞ்ச நாள் 800 கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் பார்த்த உடனே அவர் என்ன இதை விட காஸ்ட்லி கார் வச்சிருக்காரு, நாம தானே 800 வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், இது ஒரு சோப்பு டப்பான்னு வேற நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. இந்த காரை தூக்கி போட்டு நம்ம நல்ல காரா காஸ்ட்லி காரை வாங்கலான்ட்டு மைண்ட் அடுத்த ஒரு லெவலுக்கு போகும். அந்த காரை வாங்கி ஓட்டிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இதை விட கொஞ்சம் காஸ்ட்லி கார்ல கல்யாணத்துக்கு வரும்போது இது போய் நிறுத்திட்டு பார்க்கும், அவரு கார் நம்மளத விட பயங்கரமா இருக்கு, அந்த காருக்கு போலான்ட்டு அடுத்து அந்த காருக்கு மாறும். அப்ப இது மாதிரி என்னைக்குமே இதுக்கு வந்து ஒரு நிறைவு வரவே வராது. அதாவது மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள்ல ஒரு விஷயத்துல இந்த உலகத்துல போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரவே வராது. அதுதான் மனதனுடைய ப்ராப்ளம். அப்போ இந்த மனதுக்கு நீங்க எப்போதான் திருப்தி கொடுக்க முடியும்? எப்பவுமே திருப்தி கொடுக்க முடியாது. ஏன்னா அது இன்ஃபினிட்டி. ஏன் இன்ஃபினிட்டி? அறிவினுடைய ரெஃப்ளெக்டா இருக்கிறதுனால. அதாவது அறிவு எப்படி எல்லையற்ற அத்தனையும் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி மனசும் எல்லையற்றதை அனைத்தையும் தனக்குள்ள வச்சுக்கணும்னு விருப்பப்படுது. ஆனா அடைகிற மெத்தடு தெரியுது. என்னன்னா அறிவு ஏற்கனவே எல்லாமே தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு, ஆனா மனசு எதையுமே தனக்குள்ள வச்சுக்கல, ஆனா வச்சுக்க பாக்குது. அதனால பிடிக்குது, எல்லாத்தையும் பிடிக்குது. அறிவு மாதிரியே நான் மாறணும், என்கிட்ட எல்லாம் வரணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு எல்லா தேவைகளும் நிறைவாகணும்னு எதிர்பார்க்குது. நிறைவாகவே ஆகாது. எப்படி நிறைவாகும்? அந்த 10 பானை தங்க பானை இருக்குல்ல, அந்த கதை தான். அந்த 10 பாத்திரத்துல அந்த வேதாளம் என்ன பண்ணுது, உனக்கு தங்க பானை வேணுமா, 10 பானை நிறைய பொற்காசுகள் நிறைந்த தங்க பானை வேணுமான்னு கேக்குது. உடனே இந்த சவர தொழிலாளி என்ன பண்றான், அடடா 10 பானை தங்க காசா, யார் வேண்டான்னு சொல்லுவா, குடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அப்ப உடனே அது போய் வீட்டுல போய் பாரு அது இருக்குன்னு சொல்லுது. உடனே இவன் வீட்டுல போய் பார்த்தா 10 பானை நிறைய தங்க காசுகள் குவிந்து கிடக்குது. அவன் அப்படியே ஆசையில போய் அள்ளி அள்ளி ஒவ்வொரு பானையில இருக்கிற காசை எடுத்து எடுத்து கையில அள்ளி பாக்குறான். ஆனா ஒரே ஒரு பானையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. உடனே அவன் மனசு அப்படியே சோகமாயிடுது. ஏன் பாருங்களேன், 10 பானை நிறைய தங்க காசு வந்தது, 9 பானை நிறைய தங்க காசு நிறைந்திருக்கிறது, ஒரே ஒரு பானையில கொஞ்சோண்டு குறைஞ்சிருக்குங்க. அவன் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. 9 பானை நிறைவா இருக்கே போதுமே அப்படின்னு அதை நிறைவுபடுத்த மனசு தயாரா இல்லாம, அந்த 10வது பானையில எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, இதுதான் எனக்கு குறை. அப்ப மைண்டுடைய பிளே பாருங்களேன். ஏன்பா உனக்கு 10 பானை கொடுத்தது வேதாளம், 9 பானை நிறைய தங்க காசு இருக்கு, 10வது பானையில கொஞ்சோண்டு தானே கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் எடுத்து நீ செலவு பண்ணி ஜாலியா இருக்கலாம்ல. ஆனா மனசு என்ன சொல்லும்னா, ஆஹா எனக்கு இந்த 10வது பானை குறைவா இருக்கு, நான் இதையும் நிறைவு பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த 10வது பானையை நிறைவு பண்ற நிகழ்ச்சியில இறங்கிடுது பாருங்க. உடனே அவன் என்ன பண்றான், பயங்கரமா கஷ்டப்படுறான், வேலைக்கு போறான், போற இடத்துல சம்பள உயர்வு எச்சு பண்றான். இப்போ ஏற்கனவே சவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு 50 ரூபா சார்ஜ் வாங்கிட்டு இருந்தா இப்ப 100 ரூபா கொடுங்குறான் வேணும்ட்டு. ஏன்னா அவனுக்கு அந்த பானையை நிறைக்கணும். அப்ப கட்டண உயர்வு பண்ணிட்டான். அப்ப எல்லாருக்கிட்டையும் கட்டண உயர்வு பண்ணி பயங்கரமா பணத்தை வாங்கி வாங்கி தங்க காசா மாத்தி மாத்தி அந்த 10வது பானையில போட்டு போட்டு ஒரு நாளும் அவனால் அந்த பானையை நிறைவு செய்யவே முடியல. ஏன்? அதுதாங்க மைண்டு. அப்ப என்னைக்குமே நிறைவு செய்ய முடியாது. அப்ப 10வது பானை நிறைவாகுமா? அது வேதாளம் கொடுத்த பானை, அது என்றைக்கும் நிறைவாகாது. அப்படிதான் மைண்டு. அப்ப மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 பானை நிறைவா இருக்கு, அதை நிறைவுபடுத்திக்கலாம்ல. ஆனா அந்த 10வது பானை நிறைவா இல்லைன்ட்டு அதை நிறைவுபடுத்துவதற்கான ஓட்டம் என்ன பண்ணிடுது அவனுக்கு, உடம்பு இழைச்சி போகுது. அதுக்கு முன்னாடி அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தான். அந்த 10 பானை வர்றதுக்கு முன்னாடி எல்லா சவர தொழிலாளிகளை விட அவன் தான் பெரிய பணக்கார சவர தொழிலாளியா இருந்தான். ஏன்னா அவன் ராஜாவுக்கே சேவிங் பண்ணுவான். அப்ப ராஜா வந்து அவனுக்கு நிறைய பொற்காசுகளை கொடுப்பாரு. அப்ப அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் தான் நல்ல சட்டை நல்ல மோதிரம் எல்லாம் போட்டுக்கிட்டு மிடுக்க சுத்திக்கிட்டு இருந்தான். அப்படி பணக்கார சவர தொழிலாளியா இருந்தவனை பார்த்து மற்ற சாதாரண சவர தொழிலாளிகள்லாம் வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் மட்டும் இவ்வளவு பணக்காரனா இருக்கான், ராஜாவுக்கெல்லாம் சேவ் பண்றான், நல்லா வசதியா வாழ்றான் அப்படின்ட்டு. ஆனா அப்படிப்பட்டவன் வந்து அந்த பேராசையினால ராஜா கிட்டையும் கட்டண உயர்வை வாங்கி எல்லா காசையும் கொண்டு வந்து அந்த பானையில போட்டு நிறைவாக முடியல பாருங்க. என்னைக்குமே நிறைவாக முடியாது. அப்ப கடைசியா ராஜா கிட்ட போய் சேவ் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நீ 10 பானை உள்ள பொற்காசுகள் இதை வாங்கிட்டியான்ட்டு. ஆமா அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் அவர் உடனடியாக அதை திருப்பி கொடுத்துருன்னு. அவன் திருப்பி கொடுத்த மறு வினாடி என்ன ஆயிடுச்சு, அவன் ஏற்கனவே சேர்த்து வச்சதெல்லாம் சேர்ந்து போயிடுச்சு. அந்த 10வது பானையில அவன் போட்ட அத்தனை காசுகளும் காணாம போயிடுச்சு. அப்ப அது மாதிரி இந்த பானை மறையும் போது உங்களுடைய அத்தனை விஷயங்களும் காணாம போயிடுற மாதிரிதான் இங்க மனசுலயும் எல்லாமே காணாம போயிடும். நீங்க எவ்வளவு விஷயங்களை ஏத்தி வச்சிருந்தாலும், ஆனா இதுதான் இங்க சூட்சமம். அதாவது மனம் வந்து என்றைக்குமே நிறைவுபடுத்த முடியாது. அப்ப மனம் எப்ப நிறைவாகும் தெரியுமா? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப மனசுக்கு வந்து எப்ப போதும்னு ஒரு நிறைவு வருமோ அப்பதான் உங்களுக்கு பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும். அது பொன் செய்கின்ற மருந்துங்க. அதுதான் உண்மையிலே ரசவாதத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல். இப்போ ரசவாதம் பண்றதுக்கு வந்து நீங்க ஏதாவது ரா மெட்டீரியல் எங்க இருக்குங்க, எந்த மூலிகைங்க அது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உடனே இமயமலைக்கு போங்க, அந்த மூலிகை கிடைக்கும், அதை எடுத்துட்டு வந்து நீங்க இரும்புல தேய்ச்சி விட்டீங்கன்னா உடனே தங்கமா மாறும், இல்லைன்னா கொல்லிமலைக்கு போங்க, அங்கே ஒரு மூலிகை கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னா தங்கமாக மாறும். இல்லைன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்படியே போனீங்கன்னா அந்த சைடில் மரங்கள் இருக்குது, அதை உள்ளே பார்த்தீங்கன்னா மூலிகைகள் இருக்கும், அந்த மூலிகை தான் இரும்பு தங்கமாக மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் மலைமலையாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த மூலிகை எடுக்கிறதுக்கு. ஆனால் உண்மையில் அந்த மூலிகை கொண்டு வந்து இரும்புல தேய்ச்சி விட்டு நீங்கள் தங்கமாக மாற்ற முடியாது. இங்கே செய்ய வேண்டியது என்ன, போதும் என்ற மனம், அதுதான் பொன் செய்யும் மருந்து. அப்போ எப்போ உங்களுக்கு மனசு நிறைவாகுதோ அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் நீங்கள் நிறைவாகிறதுனுடைய முடிவு என்ன தெரியுமா, அந்த மனசு இல்லாத நிலை. எப்போ போதும்னு மனசு நினைக்குதோ அப்போ மனசு இல்லாமல் போயிடும். மனசுக்கு தேவையில்லையில எதுவுமே, மனசுக்கு எதையாவது பிடிக்கத்தானே தேவைப்படுது. இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற டாபிக் வந்து மிகப்பெரிய சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கிறேன். வித்யாரண்யர் சொல்ற டாப்பிக்கை வந்து உங்களுக்கு புரியற மாதிரி விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது வித்யாரண்யர் என்ன சொல்றாருன்னா, மனம் இல்லாம போனா அறிவு பிரகாசிக்கும்ங்கிறாரு. ஆனா மனசு அவ்வளவு சீக்கிரம் இல்லாம போகாது, ஏன்னா அது பயப்படுது, வெளி விவகாரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கதான் விரும்புது. எதையாவது விட்டுட்டோம்னா நம்ம வீணா போயிடுவோமே, நமக்கு யாருமே இல்லாம நாம மட்டும் தனியா இருக்கிறோமே அப்படி, நான் அலோனா இருக்க முடியுமா, நான் லோன்லியா வாழ முடியுமா, அது எனக்கு முடியாதுங்குது. நாமளே அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நீங்க கேள்வி கேட்டு பாருங்க, ஏங்க நீங்க நாலு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, இல்ல தனியா ரூம்ல இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு கேட்டா, எங்க தனியும் ரூம்ல உட்காந்துக்கிட்டு நாலு செவத்தியே பார்த்துட்டு இருக்க முடியுமாங்க, நாலு பேர் ஜாலியா பேசணும், அரட்டை அடிக்கணும், அதான் எங்க வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மை என்னன்னா, அது வந்து மனசுக்கு பிடித்தமான வாழ்க்கை, ஆனா கான்சியஸ்னஸா நீங்க மாற முடியாது. விவகாரத்துல வாழ்ந்து வாழ்க்கையை விட்டுட்டு பொழைச்சிட்டு போகலாம், ஆனா கான்சியஸ்னஸா மாறணும்னா நீங்க மனமற்ற நிலையில நீங்க பிரகாசிக்கும் போது உலகம் பூரா உங்களை பார்க்கும். இப்ப நீங்க உலகத்தை பார்க்க பாக்குறீங்க, அந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணணும். இது வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட். இப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, வாங்க வாங்க என்னோட வந்து பேசுங்க பேசுங்க, இல்லைன்னா நான் கிளம்பி வரேன் உங்க வீட்டுக்கு, போன் பண்ணிட்டு நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு துடிக்கிறீங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், இல்ல நான் வேலைக்கு போயிட்டேன், இல்ல நான் இங்க இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பேசலாம் அப்படின்னு உங்களை அவாய்ட் பண்றான். ஆனா நீங்க தனியா உட்காந்துட்டு எனக்கு டைம் போக மாட்டேங்குது, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா கூட ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். அப்ப என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள வந்து வெளி விவகாரத்துல ஈர்க்கப்பட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு காரணம் மைண்டு. ஆனா நீங்க கான்சியஸ்னஸா மாறிட்டா இந்த உலகமே உங்களுக்குள்ள வந்து நீங்க சொல்றதை கேட்கும், அப்பதான் இங்க உலகம் வந்து உங்களை திரும்பி பார்க்கும். அப்படிதான் ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்தாங்க, அப்படிதான் வாழ்க்கை, அதான் உண்மையான வாழ்க்கை. அதாவது நாம யாரையும் தேடி போக கூடாது, நம்மள தேடி உலகம் வரும். அப்ப உலகமே நம்ம கிட்டதான் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் இங்க வித்தை, அதுதான் இங்க ஆத்ம வித்தை. அப்ப இந்த வித்தையை நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே மாறும். அதுக்கு மனசு தான் தடையா இருக்கு. அப்ப அந்த மனசு இப்படிதான் நம்மளை ஏமாத்தும், அதனால வெளியே தேடி நீங்க அடையவே முடியாது, என்னைக்குமே இரும்ப தங்கமா மாத்த முடியாது. மனசை அறிவா மாத்துங்க, இரும்ப தங்கமா மாத்துறதை விட மனசை அறிவா மாத்திட்டீங்கன்னா அதுதாங்க ரியல் கோல்டு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அப்ப இங்க வந்து நீங்க மனசு நிறைவாயிட்டா உங்களுக்கு எல்லாமே வந்துடும், நாட் ஓன்லி கோல்டு, இந்த யூனிவர்சலே உங்களுது. அப்ப என்ன உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை எல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அப்ப இதன் நிலையை நீங்க அடைய தெரியாம, நான் எதையோ அடைய போறேன், எதை அடைய போறேன், வெளியே அதை பிடிக்க போறேன், இதை பிடிக்க போறேன்னு ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் நீங்க அந்த நிலையை அட்டைன் பண்ண முடியாது. இதை தான் மகான்கள் புரிய வைக்கிறதுக்காக போராடுறாங்க. அதைதான் விவேகானந்தர் சொல்றாரு, ஏழு மீன் விழு மீன், நீ உனக்கு உனக்குள்ள நீ சாதிக்க பிறந்திருக்கிறாய் அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற அந்த ஆத்ம சாதனையை வந்து நீங்க உலகியல் சாதனையா மாத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தா என்னைக்கு நிறைவாகும், என்றைக்கும் நிறைவாக முடியாது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா, இங்கதான் நம்ம மாறணும்னு இங்க சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது. ஆனா இது ரொம்ப டெப்தான செயல், இதை வந்து சும்மா கடந்து போக முடியாது. அதனால நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப அதனால நீங்க அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பயத்தை வந்து மனதினுடைய போக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதுல இருந்து விடுபட முடியும். அப்ப இங்க உபனிஷத்து சொல்லப்படைய உறுதியான தீர்ப்பு என்ன, ஏக்கம் ஏவ அத்விதீயம் சத், அது ஒன்று மட்டுமே இருக்கிறது, இரண்டற்ற ஒன்று மட்டுமே இருக்கிறது, அதுவே இருப்பு அப்படின்னு இங்க அருமையா சொல்லுது. அப்ப இந்த நிலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கிருந்து இரண்டாவதான சத்துக்கு வேறாக ஒரு அசத்து வர முடியும், அப்படி அசத்துங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் இங்க ரிஷிகள் நமக்கு ஆழமா புரிய வைக்கிறாங்க. அப்ப சத்து ஒன்று மட்டுமே அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த உலகம் வந்து இல்லாமையாக, அதாவது ஏற்கனவே அசத்தாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிற கேள்வியே ஏமாற்றத்தை கொடுத்து விடும் நிறைய பேருக்கு. ஏன்னா இப்போ சயின்டிஸ்டுங்க சொல்ற மாதிரி இந்த உலகம் வந்து ஒரு பார்ட்டிக்கல், காட் பார்ட்டிக்கல் வெடிச்சது, முதல்ல முதல்ல ஒரு பார்ட்டிக்கல் வெடிச்சுதான் இந்த பிக் பேங் தியரி மூலமா உலகம் வந்தது அப்படின்னு அவங்க சொல்றது ஃபால்ஸ் நியூஸா போயிடும். அதுதான் உண்மை. ஏன்னா அப்படி ஆகவே முடியாது. அப்ப இங்க காரண காரியம் அப்படிங்கிற அந்த நிகழ்வை நம்ம ஆழ்ந்து விசாரணை படுத்தி பார்த்தோம்னா, ஒன்று தோன்ற வேண்டுமானால் முன்பு அது இல்லாமையாக இருக்க வேண்டும் என்ற இந்த உலகத்தினுடைய தர்க்க பழக்கம் வந்து இப்படி நம்மளை மாற்றி சிந்தனை செய்ய வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க அத்வைதம் என்ன மறுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அசத் அப்படிங்கிற வார்த்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அது காரணமாக கூட ஆக முடியாது. அது ஒரு காரணம் என்று நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு இங்க ரிஷிகள் சொல்றாங்க. ஏன் அது அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஒரு அதிஷ்டானம் இல்லாம அதன் மீது ஒரு பொருளை ஏற்ற முடியாதுங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ஸ்படிகக் கல் வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்படிகக் கல் வந்து கண்ணாடி போன்ற தூய்மையான கல். அந்த கிறிஸ்டல் கல்லை எடுத்து நான் ஒரு இடத்துல வச்சுட்டு அதை பலப்பலன்னு அப்படியே அது உள்ள ஒண்ணுமே இல்லாம அவ்வளவு பியூரா இருக்கிற அது பக்கத்துல கொண்டு போய் ஒரு செம்பருத்தி மலரை வச்ச உடனே அந்த செம்பருத்தி மலருடைய நிறம் அதுல ஏறி உக்காந்துக்குது. அப்போ இதன் நிறம் எப்படி ஏறியதுன்னா, அங்க ஒரு இருப்பு இருக்கிறதுனால இந்த நிறம் அதுல போய் உட்காரும். அங்க ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி போய் கலர் அந்த இடத்துல உட்காரும்? ஆனா உண்மையிலேயே அந்த செம்பருத்தி பூனுடைய சிவந்த நிறம் அந்த கண்ணாடியில போய் ஒட்டிக்குச்சானா? ஒட்டவே இல்லை. இது தனியா இருக்கு, அது தனியா இருக்கு. ஆனா நீங்க கலர் ஏறிடுச்சிங்களே, சிகப்பு கலரா மாறிடுச்சிங்களே, அதை நான் கழுவி பாக்குறேன், அதை தொடச்சி பாக்குறேன்ட்டு நீங்க அந்த கண்ணாடி கல்ல போட்டு கழுவுறதாலோ தொடக்கிறதுனாலயோ அந்த நிறம் போகுமானா? போகவே போகாது. அது தூய்மையாவே தான் எப்பயுமே இருக்கு. ஆனா அதுல நிறம் எப்படி ஏறிச்சுன்னா, பக்கத்துல வைக்கப்பட்ட ஒரு செம்பருத்தி மலருடைய நிறத்தை வாங்கிக்கிட்டு அப்படி தெரியுது. அப்ப நீங்க செய்ய வேண்டியது அந்த கல்ல ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது அருகே வைக்கப்பட்ட செம்பருத்தி மலரை தூக்கி வீசினா போதும். அது மாதிரி இங்க ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் எழுந்த மனதை தூக்கி வீசினா போதும், நீங்க அறிவா இருக்க போறீங்க. அப்போ ஆல்ரெடி அறிவு, பியூர் கான்சியஸ்னஸ், ஆல்சோ கிறிஸ்டல் கிளியர் கிறிஸ்டல், பியூர் கிறிஸ்டலா இருக்கிற அந்த அறிவு அஜ்ஞானத்தினால உலக விவகாரங்கள் எல்லாம் ஏத்தி வச்சுக்கிட்டு அழுக்கு படிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலேயே அந்த மனசு வந்து எண்ணங்களால் அழுக்கு படிஞ்சிருக்கு. ஆனா அறிவின் இடத்துல அந்த அழுக்கு ஒட்டவே இல்லை. ஆனா ஒட்டிக்கிச்சே ஒட்டிக்கிச்சே எனக்கு ஒன்றும் புரியல புரியலன்னு சொல்றது, அந்த அஜ்ஞானத்தை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிற மனசை தூக்கி வீசிட்டீங்கன்னா நீங்க பியூர் கிறிஸ்டலா, அப்படியே கிளியர் கிறிஸ்டலா, அந்த கான்சியஸ்னஸா வெளியே பிரகாசிக்க போறீங்க. அப்ப அதுதான் உங்களுடைய ரியாலிட்டி. அப்ப அது புரியாம, ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியத்தை உண்டாக்க முடியாதுங்கிற பேசிக் பிரின்சிபல் தெரியாம, அந்த காரணம் வந்து அசத்துன்னு சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பது போல அசத்திலிருந்து சத்து வந்தது அப்படின்னா, பேஸ்மெண்டே இல்லாம கட்டடம் கட்டிட்டேன்னு சொல்ற மாதிரி விஞ்ஞானிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க ரிஷிகள் சொல்றாங்க. ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, பேஸ்மெண்டே சத்து, அந்த சத்து மேலதான் சித்து உருவாக்க முடியும். அந்த பேஸ்மெண்ட்ங்கிறதுக்கு அஸ்திவாரத்தின் மேலதான் கட்டடத்தை கட்ட முடியும். ஆனா இவங்க கட்டடத்தை கட்டிட்டோம், அந்த கட்டடத்துல இருந்து தான் பேஸ்மெண்டே போட்டோம் அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்படிதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசத்திலிருந்து சத்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறத ரிஷிகள் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு புரிய வச்சிருக்காங்க. அப்ப அதனால நம்ம இங்க அத்வைதத்தை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. கடலில் மூழ்கியவனுடைய இந்திரியங்கள் குழம்புவது போல மனசானது என்ன பண்ணுதுன்னா, வேறுபாட்டை நாடுகிறது, பொருளை பிடிக்க முயலுகிறது, அது இது என்று செயல்பட ஆர்ப்பரிக்கிறது. ஆனால் இங்க அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால், அகண்டம் ஏக்கரசம், ஒரே ஒன்று துண்டில்லாத ஒரு முழுமை மாத்திரமே இருக்கிறது. அந்த முழுமையின் இடத்திலே பிடிப்பதற்கான இரண்டாவது ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அது நிற்பதற்கான அடித்தளம் தேவையே இல்லை. அதனோடு ஒப்பிடுவதற்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இருக்கவே முடியாது. இதுதான் இங்க அத்வைத சாஸ்திரம் ஆழமா நமக்கு புரிய வைக்குது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனசு வெளியே ஓடுவதற்கு காரணம் பற்று தான் காரணம். வெளியே இருக்கிற உலகத்தை உண்மை என்று பற்றுவது தான் மிகப்பெரிய காரணம். அப்ப அதனால இந்த பற்றி பழகிவிட்ட மனசானது பற்றற்ற நிலைக்கு போக பயப்படுது, அதுக்கு அச்சம் உண்டாகி விடுகிறது. அது வந்து மனதின் போக்கு, புரியாத போக்கு, அஞ்ஞானத்தின் விளைவு அப்படிங்கிறது இங்க ரிஷிகள் சொல்லி, அந்த மனதுக்கு புரிதலை கொடுப்பதற்காகத்தான் இந்த பாடங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப இதுதான் நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை யாருன்னு காட்டி கொடுக்கும். அப்ப இந்த நிலையில மனதினுடைய அந்த எல்லை முடிவடைவதற்கான ஒரு நிலைப்பாடு இங்க வரும்போது மனசு அதை ஏத்துக்காது. என்னுடைய என்னை வந்து நீக்க பாக்குறீங்க, என்னை இன்ஃபினிட்டில நான் வெளியே விரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய வியாபகத்தை தடுக்க பாக்குறீங்கன்ட்டு மனசு என்ன பண்ணும்னா, ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஏன்னா அது காஸ்மிக்னுடைய, அதாவது காஸ்மிக்னுடைய ரியாலிட்டி அது. அதாவது இன்ஃபினிட்டியா இருக்குது காஸ்மிக், விரிந்து கொண்டே இருக்கிற மைண்டை நீங்க நிறுத்த பார்த்தா நிற்காது. அப்ப நிக்க வைக்கிறதுக்கு என்ன வழினா, நீ எங்க உண்மையிலேயே இருக்கிற, நீ இல்லவே இல்லை, நீ வந்து ஒன்லி பிரதிபிம்பம் தான், ஆனா உண்மையா நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு கான்சியஸ்னஸ் ஒருத்தன் உணர்ந்தான்னா மைண்டு நின்றுடுங்க. ஆனா கான்சியஸ்னஸ் உணராம நான் மைண்டு தான் நினைச்சுக்கிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மைண்டு நிக்காதுங்க. ஏன்னா மைண்டுடைய போக்கு தெரியல, நான் மனசா கான்சியஸ்னஸான்னு தெரியாம தான் நம்ம வாழ்றான். அப்ப அவன் மைண்டாவே தன்னை வச்சுக்கிட்டு வாழ்றதுனால அவனுடைய வாழ்க்கையில தேவை இருந்து கொண்டே இருக்கும், தேடுதல் இருந்து கொண்டே இருக்கும், பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிற ஆழமான விஷயத்தை இங்க அத்வைதத்தினுடைய மிக முக்கியமான போதனையாக நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அதனால அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, அசத்திலிருந்து சத்து வந்தது என்று ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அந்த மாற்றத்தை நாம் ஒரு நாளும் ஒப்புக்கொள்வதில்லை என்று இங்க ரிஷிகள் ஆழமா நிரூபிக்கிறாங்க. அப்ப சத்து எப்போதும் இருந்தது, அசத் என்ற எண்ணமே தவறு என்று இங்க நிரூபணம் செய்கிறார்கள். அப்ப பயம் தோன்றுகின்ற இடம் என்ன அப்படின்னா, என்ன பிடிப்பது அப்படிங்கிற கேள்வி முடிவடையும் போது அந்த இடம்தான் நிதித்தியாசம் செய்வதற்கான வாசல் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாங்க. அதாவது மனசு வந்து எதையாவது பிடிக்க விரும்பிக்கிட்டே இருக்கு இல்லையா, எதை பிடிக்கலாம் எதை அடையலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கேள்வி எப்ப முடிவடையும்னா, நிதித்தியாசனத்துல நம்ம நடைமுறைக்கு வரும்போது முடிவடையும். நம்ம எப்படி நிதித்தியாசனத்துல இந்த செயல்படி நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா, நம்ம பயத்தை பார்க்கின்ற ஒரு பயிற்சி செய்யணும். எப்படி அந்த பயத்தை பார்க்கின்ற நிதித்தியாசன பயிற்சி அப்படின்னா, இப்ப நான் மட்டுமே இருக்கிறேன் அப்படிங்கிற நிலையில நீங்க உட்காரணும். நீங்க வந்து அயாம்னஸ் ஸ்டேட்ல அமைதியா உட்காந்து நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிற தன்னுடைய உள்ளுணர்வை கவனிக்கணும். அப்படி உள்ளுணர்வை நீங்க கவனிக்கும் போது மனசு என்ன பண்ணும், வெளியே போக பார்க்கும். அதாவது அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி விட்டுட்டேன், இதை இப்படி விட்டுட்டேன், எதையாவது வெளியே இழுக்க பார்க்கும். அப்ப அந்த இழுக்க பார்க்கிற மனசுகிட்ட, இங்க நீ என்னுடைய ரெஃப்ளெக்ஷன் தான், என்னுடைய பிரதிபிம்பம் தான், இங்க நான் தான் இருக்கிறேன், என்னுடைய இருப்பு தான் நீ இப்படி வெளிப்படுத்தி பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கிற, என்னுடைய இருப்புனாலதான் நீ இருக்கிற அப்படிங்கறத மனசுக்கு நீங்க அந்த நானுங்கிற தன்னுணர்வு மூலமா புரிய வைக்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா, மனசு அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்காது. இல்ல இல்ல நான் தனியா இருக்கிறேன், நீ எங்க என்ன வந்து நீ நான் இது பண்ற, நான் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இல்லாம நீ இல்லை அப்படின்னு மனசு என்ன பண்ணும், அறிவுகிட்டேயே எதிர்த்து போராடும். ஆனா அதை நீங்க கவனிக்க கவனிக்கவே என்ன நடக்கும்னா, அது ஒரு அனுபவம்ங்கிறது உங்களுக்கு புரிய வரும், மனதினுடைய அனுபவம்னு புரிய வரும். அப்ப அங்க அஞ்சுவது மனசு, அதை அறிகின்றவன் அறிவு, அதுதான் நான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்ச உடனே அங்கு அச்சமற்ற இருப்பு தான் உங்களுக்கு உண்மை என்பது தெளிவாகும். இந்த மாதிரி ஒரு நிதித்தியாசன பயிற்சியை நீங்க மைண்டுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மைண்டு வந்து மறைஞ்சி போயிடும், கரைஞ்சி போயிடும், அங்கதான் அமைதி வெளிப்படும். மைண்டு கரைஞ்சாதான் அங்க அமைதி வெளிப்படும், அந்த அமைதியில் தான் ஆனந்தம் வெளிப்படும். அந்த அமைதியும் ஆனந்தமும் யாருடையது, ஆத்மாவினுடையது, அந்த அறிவினுடையது, அந்த கான்சியஸ்னஸ்னுடையது. அப்ப அதனிடத்தில் இருக்கின்ற அந்த உண்மைத்தன்மை அப்பொழுதுதான் பிரகாசிக்கும், அது எல்லையற்றது, அதுதான் இன்ஃபினிட்டி. உண்மையா ரியல் இன்ஃபினிட்டி கான்சியஸ்னஸ் தான், அதனிடத்தில் இருக்கின்ற அந்த மகத்துவம் எல்லையற்றது. ஆனா மனதின் இடத்துல இருக்கிற இன்ஃபினிட்டி வந்து அஜ்ஞானம் எல்லையற்றது, அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இங்க அறிவு எல்லையற்றது, இங்க அஜ்ஞானம் எல்லையற்றது. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம், எதை எல்லையற்றதா மாத்தலாம், அறிவை எல்லையற்றதா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் உங்களது, ஆனா மனசை எல்லையற்றதா வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் உங்களை ஏமாத்திடும். இது புரியணும் சொல்ல வருது. அப்ப இந்த ஸ்லோகம் 22வது ஸ்லோகம் இப்படி, அசத் என்ற எண்ணம் அறிவின் குழப்பம், அறிவின் குழப்பம்னா புத்தியின் குழப்பம், வேதமற்ற சத்புத்திக்கு அச்சம், கரைந்து மீதம் இருக்கின்ற உண்மையான நான் என்பது பிரகாசிக்க தொடங்கும் அப்படிங்கறத இந்த 22வது ஸ்லோகத்துல புரிய வைக்கிறாருங்க. இப்ப ஒரு ஸ்லோகத்துக்கு நம்ம இவ்வளவு டைம் எடுத்துட்டோம், ஏன்னா ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் இது, இதை விடவே முடிய மாட்டேங்குது, நான் கடந்து போக முடியல. அடுத்து 23, கௌடாச்சாரியா நிர்விகல்பே சமாதவ் அந்ய யோகினாம் சாகார தியான நிஷ்டானாம் அத்தியந்தம் பயம் ஓசிரே. இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 23வது ஸ்லோகத்துல அத்வைத மரபிலே வருகின்ற கௌடாச்சாரியார் என்ற ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு உண்மையை வெளிப்படையாக சொல்கிறார். நிர்விகல்ப சமாதி என்பது வேறுபட்ட யோக பாதைகளின் பயிற்சி, அதை செய்பவர்களுக்கும் உருவத்துடன் கூடிய தியானத்திலே மட்டுமே பழகியவர்களுக்கும் ஆரம்பத்தில் மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க வித்யாரண்யர் எடுத்து சொல்றார். வித்யாரண்யர் ஏன் வந்து கௌடாச்சாரியரை பத்தி பேசுறார் அப்படின்னா, கௌடாச்சாரியார் வந்து ஆதிசங்கரருடைய குரு, அதாவது வித்யாரண்யர் வந்து ஆதிசங்கரை தன்னுடைய குருவா ஏத்துக்கிட்டார். இதுதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், முதல் முதல் இந்த பஞ்சதசி படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் ஸ்லோகமே வந்து என்னுடைய குருவை நான் வணங்குகிறேன் அப்படின்ட்டு அவர் சங்கரானந்தான்ட்டு சங்கராச்சாரியாரை பாடுறாரு ஆதிசங்கரரை. அப்போ ஆதிசங்கரர் தான் என்னுடைய குரு அப்படிங்கிறத எடுத்த உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. யாரு? இங்க இந்த நூலை எழுதின பஞ்சதசி நூலாசிரியரான ஸ்ரீ வித்யாரண்யர். அப்ப இந்த ஸ்ரீ வித்யாரண்யருங்கிற ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதிசங்கரருடைய குருவான கௌடாச்சாரியாரை எடுத்து பேசுறாரு. ஏன் கௌடாச்சாரியார் எல்லாம் பேசுறாருன்னா, ஆதிசங்கரே கௌடாச்சாரியர்கிட்ட போய் தான் அத்வைத ஞானத்தை பெற்றார். ஏன்னா ஆதிசங்கரர் வாழ்ந்தது எங்க? கேரளாவில், தமிழ்நாட்டுல இங்க வாழ்ந்தவர் அவர். அப்ப தமிழ்நாடாதான் இருந்தது, இப்பதான் அது கேரளாவா மாறிச்சு. அந்த ஸ்டேட் பிரிக்கும் போது ஆரம்பத்துல தமிழ்நாடு. இங்கிருந்து வடநாட்டுல போய் கௌடாச்சாரியாரை சந்திச்ச ஆதிசங்கரர் வந்து அத்வைத மரபுல பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் இந்த உலகத்துக்கு அத்வைதத்தை உபதேசம் பண்ணார். ஆனா கௌடாச்சாரியாரால் செய்ய முடியாதத ஆதிசங்கரர் பண்ணார். அவர் என்ன காரணம்னா, இந்தியா பூரா சுத்தினார். அதனால மடங்களை உருவாக்குனாரு, மடாலயங்களை உருவாக்கி அங்க ஆச்சாரியர்களை இந்த பாடத்தை கத்து கொடுத்தாரு. ஆதிசங்கர் வந்து குறைந்த வாழ்நாள் தான் வாழ்ந்தாலும் அந்த வாழ்நாள்லயே நிறைய இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய சேவையை செஞ்சிட்டாரு. ஏன்னா அங்கேயும் இங்கேயும் நடந்தே வந்தாரு. வடநாட்டுக்கும் போனாரு, இங்க தென்னாட்டுக்கும் வந்தாரு. வர்ற வழிகளில் பூரா அங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை போதிச்சாரு. அப்படி போதிச்சதுல யார் உண்மையா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்கள வந்து ஆச்சாரியரா மாத்திட்டாரு. ஆச்சாரியர்னா என்ன, ஆசிரியரா மாத்திட்டாரு. அந்த ஆசிரியர்களுக்கு பேர்ல அங்க ஒரு மடத்தை உருவாக்கிட்டாரு. அவங்க அந்த மடத்துல இருந்து அந்த ஊர் மக்களுக்கு அதை உபதேசம் பண்ணி பண்ணி இப்படி மடங்கள் உருவாக்கப்பட்டு நம்முடைய பாரத தேசத்துல சிருங்கேரியில கூட நம்ம சிருங்கேரி சாரதா பீடம் மடம் இருக்கு இல்லையா, அது ஆதிசங்கர உருவாக்கம் தான். அது இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற காஞ்சி மடம் மட்டும் இவங்களா உருவாக்கிக்கிட்டது, இங்க ஆதிசங்கர் உருவாக்கல. தமிழ்நாட்டு காஞ்சி மடம் மட்டும் இவங்களா சங்கராச்சாரியார் வழியில வந்தவங்க இவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனா ஆதிசங்கரர் நேரடியா உருவாக்கின மடங்கள் இருக்கு, அது நீங்க கூகுள்ல போய் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அது எப்படி உருவாக்குனார்னா, இந்த அத்வைத மரபுல இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய உபதேசத்தை எளிமையா எடுத்து கூறக்கூடிய நிலையில வாழ்ந்தவர் ஆதிசங்கரனால்தான் அத்வைதம்னா நம்ம ஆதிசங்கரரை பேசுறோம், துவைதம்னா மத்வாச்சாரியரை பேசுறோம், விசிஷ்டாத்வைதம்னா ராமானுஜாச்சாரியரை பேசுறோம். அப்ப இங்க அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம்ங்கிற மூன்று மரபுகள்ல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம முக்கியமான ஆச்சாரியரா பார்க்கும்போது அத்வைதத்தினுடைய ஆச்சாரியர் வந்து ஆதிசங்கரர் நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அத்வைதம் வந்து ஆதிசங்கருக்கு முன்னாடியே இருந்தது. ஏன்னா ஆதிசங்கருக்கு முன்னாடியே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் தான் அதை சொன்னாங்க. ஆனா நமக்கு ரீச் ஆனதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஆதிசங்கரர் தானே. அதனால நம்ம அவரை முன்னிறுத்தி அவரை நம்ம குருவா வணங்கி அவருடைய வழியில இந்த அத்வைத மரபை நம்ம ஃபாலோ பண்றத யாரு வித்யாரண்யரும் நினைவுபடுத்துகிறார் இந்த செயல்லங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப அதை எப்படி சொல்ல வர்றாருன்னா, அத்வைத மரபிலே வந்த கௌடாச்சாரியார்கள் போன்ற உண்மையான ஞானிகள் வெளிப்படையாகவே சொல்கிறார்கள். எப்படி சொல்றார்கள் என்றால், நிர்விகல்பம் அப்படிங்கிற ஒரு சமாதி இருக்கு இல்லையா, அதாவது எண்ணங்கள் இல்லாம ஒரு சமாதி உருவாகும், அது யோக பாதைகளில் பயிற்சி செய்கின்றவர்களுக்கும் உருவத்துடன் கூடிய தியானத்திலே, அதாவது வெளியே பூஜைகள் பண்றது, அதாவது கடவுள்களை வந்து உருவகத்துல உருவாக்கிக்கிட்டு அந்த கடவுள் வழிபாடுகளை தியானமா மாத்திக்கிட்டு வாழக்கூடிய வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டு பழகியவர்களுக்கு ஆரம்பத்தில இப்ப நம்ம சொல்ற இந்த அத்வைத சாஸ்திரத்தை கேட்ட உடனே பயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க, மகான்களே ஒத்துக்கிறாங்க. அப்ப நாமளும் இந்த பாதையில இப்ப நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு பயத்தை கொடுக்கறத நம்ம பாக்குறோம், கண்கூடா பாக்குறோம். நிறைய பேர் பயந்துடுறீங்க அத்வைத வேதாந்தத்தை கேட்ட உடனே, என்னடா இது இருப்பு மட்டுமே இருக்குதுங்கிறாங்க, அதை நான் தான் சொல்றாங்க, அப்ப நான் மட்டுமே இருக்கிறேங்கிறாங்க, இந்த உலகமே இல்லைங்கிறாங்க, இது நமக்கு செட் ஆகாதுடா சாமி, இது என்னடா உலகமே இல்லைங்கிறாங்களே, நான் இந்த உலகத்துல ஜாலியா இருக்கிறேன், சினிமா பாக்குறேன், எவ்வளவு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட் இது, இதை போய் இல்லைன்னு சொன்னா என்னத்தை வாழ்க்கை நான் வாழ்றது, அப்படியே ஜடம் மாதிரி அப்படியே கல்லு மாதிரி கிடக்க சொல்றீங்களே, இது நமக்கு செட் ஆகாதுடாப்பா அப்படின்னு நிறைய பேர் ஓடிடுறாங்க இந்த அத்வைத சாஸ்திரத்தை கேட்ட உடனே. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் புரிதல், அதாவது இங்க அத்வைத சாஸ்திரத்தை கேட்டு இப்படி பயந்துகிட்டு ஓடுறவங்க வந்து மனம் போன போக்குல ஓடியவங்க. ஆனா உண்மையா அத்வைத சாஸ்திரத்தை ஆழமா விசாரிச்சு பார்த்த விவேகிகள் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள். இங்க பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க உலகத்தையே ஆளணுமா உலகத்துக்கு பின்னாடி ஓடணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்ப உலகத்துக்கு பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருந்தா நீங்க அடைய முடியுமா என்னைக்காவது? இந்த உலகம் வந்து இருக்குன்னு நம்பிக்கிட்டு இதுல நீங்க பணத்தை தேடி ஓடினாலோ புகழை தேடி ஓடினாலோ அது கிடைச்சிருமான்னா கிடைக்கவே கிடைக்காது, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நீங்க துரத்த துரத்த அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் உதாரணம் சொல்றேன், உங்க நிலையில நீங்க மெதிச்சு மெதிச்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், சூரிய வெயில் அடிக்கும் போது போய் வெளியே நின்று பார்த்தா உங்க நிழல் நீண்டு தெரியும், நான் இருங்க இங்கிருந்து அந்த என் தலையை மெதிக்க போறேன்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்க அந்த தலையை மெதிக்க போனா மிதிப்படாது, ஏன்னா உடனே அந்த நிழல் ஆடுதான் அடுத்த தூரத்துக்கு போயிடும், அடுத்தத ஒரு 5 அடி தள்ளி போகும். திருப்பி ஒரு மெதி மெதிக்க குதிச்சிங்கன்னா அடுத்த 5 அடி தள்ளி போகும். அப்ப என்றைக்குமே நீங்க உங்க நிழலை உங்களால தொடவே முடியாது. அதுவே நீங்க போடா இது எனக்கு வேண்டான்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நிழல் உங்க பின்னாடியே வரும். அப்ப நீங்க துரத்த வேண்டியது இல்லை, அதுக்கு உங்க பின்னாடி வர்றது தானே உங்களுக்கு சூப்பர். நீங்களா துரத்துற வரைக்கும் அதை பிடிக்க முடியாது இல்ல. அப்ப அதுதான் இங்க அத்வைதம் பண்ணுது. அத்வைதம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க வெளியே விவகாரத்துல பிடிக்க முயற்சி எடுக்கிற எந்த விஷயத்திலையும் நீங்க ஜெயிக்க முடியாது, அதை நீங்க துரத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாளும் அந்த துரத்துற விஷயத்துல இருந்து நீங்க நிறைவாக மாட்டீங்க. அது எப்போ, நீங்க வாழ்க்கை தொடங்கிய காலத்துல இருந்து வாழ்க்கை முடிகிற காலம் வரைக்கும். நீங்க வேணா பாருங்களேன் உங்க வாழ்க்கை வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஒரு 25 இருக்கலாம், 50 இருக்கலாம், 80 இருக்கலாம், ஆனா வாழ்ந்தவர்களை பாருங்க, அவங்க நிறைவா வாழ்க்கையை முடிச்சாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். யாருமே நிறைவா வாழ்க்கையை முடிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்திலே நம்ம தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையை நீங்க அவங்க வாரிசுகள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் நிறைவாவே வாழல, திருப்தி இல்லாம தான் வாழ்ந்தாங்க, எதுலையுமே அவங்க சந்தோஷம் அடைய முடியாம தான் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதான் உண்மை, யாருமே வந்து உலகியல் வாழ்க்கையில நிறைவடைய முடியாதுங்க. எவ்வளவு சொத்து இருந்தாலும் போதும்னு ஒரு மனசு சொல்லாது, எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் போதுமப்பான்னு சொல்லாது, எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்க அப்புறம் அதே சரியில்லைன்னு சொல்லும். இதே மனசு என்ன பண்ணும்னா உறவுகள் வேணும் வேணும்னு ஓடும், அப்புறம் அந்த உறவுகளை என்ன உதாசீனப்படுத்துதுன்னு ஒதுங்கும். அப்ப இந்த ரெண்டுமே செய்யும் இந்த மனசு. அப்புறம் பணம் வேணும் வேணும்னு ஓடும், அப்புறம் அந்த பணமே எனக்கு பல பிரச்சனையை கொண்டு வந்துருச்சுன்ட்டு அதனால அண ஆரம்பிச்சுக்கும். அப்ப இது மாதிரி இந்த மைண்ட் என்ன பண்ணும்னா இங்க சிக்கிக்கிட்டு இருக்கு. இதைதான் இவர் என்ன சொல்றாருன்னா, அத்வைத மரபுல வருகின்ற கௌடாச்சாரியருடைய வார்த்தையை எடுத்து இங்க அழகா புரிய வைக்கிறாரு. அப்ப இந்த பயம் ஏன்னா, மனசுக்கு பிடிப்பதற்கு உருவம் இல்லை, தாங்குவதற்கு அடித்தளம் இல்லை, அது ஒட்டுவதற்கான பொருள் இல்லவே இல்லை. இது மனசால ஏத்துக்கவே முடியாதுங்க. இங்க மைண்டுக்கு என்ன தேவைன்னா, அது பிடிக்கிறதுக்கு ஒரு உருவம் வேணும், அது தாங்குவதற்கு ஏதேனும் ஒரு அடித்தளம் வேணும், பேஸ்மெண்ட் வேணும், அதை பிடிச்சிக்கிட்டு தான் அது நிற்கும் மைண்டு. ரெண்டாவது அதுல போய் ஒட்டிக்கணும், அதோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் மைண்டினுடைய விஷயம். இது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நமக்கு நிர்விகல்ப சமாதி அதனாலதான் பயம் அளிக்குது. ஏன் நிர்விகல்ப சமாதி பயம் அளிக்குதுன்னா, அங்க வந்து ஒன்றும் இல்லை, சூன்யம் ஆயிடுறோங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அதாவது நிர்விகல்பம்னா அங்க விகல்பமே இல்லையே இல்லையா, அங்க ஒண்ணுமே இல்லையே, நான் அங்க போயிட்டா ஐயோ நான் என்ன விட்டுடுவனோ, நான் இல்லாம போயிடுவனோ, அங்க அப்படியே எம்டினஸ் ஆயிடுவனோ, சூன்யம் ஆயிடுவனோ அப்படின்னு மனசு பயப்படுது. அதனால நிர்விகல்பம்னா அது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைச்சு ஒதுக்குது. அதுவே நமக்கு சகார தியானம் வந்து உலக விருப்பத்தினோடு செய்யறத விரும்புது. ஒரு வடிவம் இருக்குது, அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, நான் தியானிக்கிறேனுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நீங்க ஏதாவது ஒன்று பிடிச்சுக்கிட்டு செய்யறதுல தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்க எதையுமே பிடிக்காம தியானம் பண்ண முடியுமா, முடியாது. அப்ப தியானம்னா ஏதோ ஒரு தியானிக்கப்படும் பொருள் உங்களுக்கு தேவைப்படுது. அப்ப இந்த மாதிரி தியானத்தை தான் நிறைய பேர் விரும்பி போய் 10 நாள் இருந்துட்டு வராங்க. நீங்க இங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள இருந்து நிறைய பேர் வெளியே போறதுக்கு காரணம் என்னன்னா, இங்க பிடிப்பதற்கு இரண்டாவது பொருள் இல்லைன்னு நம்ம சொல்றோம், அப்ப அவங்களால அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. அது எப்படிங்க, எனக்கு எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு தானே தியானம் பண்ணணும், அது மாதிரி தியான கிளாஸ் இருந்தா சொல்லுங்க நான் வரேன், அது 10 நாள் நாள் நான் வந்து தங்கி கத்துக்கிறேன். ஆனா நீங்க 10 நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நான் அதை எப்படிங்க ஏத்துக்குவேன், அது நடக்காது அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லுது. அப்ப இங்க நிர்விகல்ப சமாதி ஏன் பிரச்சனை என்ன, அங்க வடிவம் இல்லை, உருவம் இல்லை, இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லவே இல்லை, அங்க மனசு பிடிப்பதற்கு விவகாரம் இல்லை. அப்ப நிர்விகல்பம்னா அங்க ஒன்றுமே இல்லை. அப்ப இதனால மனசு என்னதான் செயல் இழக்கிறது, மனசு வந்து செயலிழந்து போகிறது, அகங்காரம் கரைந்து போகிறது, பழைய தியான பழக்கம் நிலை குலைகிறது. இது ஏத்துக்குமா, மனசு ஏத்துக்காது. ஏன்னா மனசுக்கு வந்து எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டே இருக்கிற மனசு கிட்ட போய் நீ ஒண்ணும் இல்லப்பா நிர்விகல்பமா மாறிடுன்னு சொன்னா ஏத்துக்காது. அப்ப இதுதான் ஆரம்பத்துல அத்வைத நிலையில் வருவதற்கான அச்சம் பயம் அப்படின்னு இங்க இந்த ரிஷி வந்து புரிய வைக்கிறார். அப்ப இங்க வித்யாரண்யர் இதை ஆழமா எடுத்து அறிவுறுத்தி இங்க முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த பயம் வந்து அபாயத்தின் அறிகுறி என்று தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது, அது பிடிப்பு கரைந்து போகின்ற அறிகுறி என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க நம்ம இடத்துல இருக்கிற பிடிமானம் தான் கரைந்து போகும், ஆனா அந்த பிடிமானம் கரைஞ்சிட்டா நம்ம எப்படி வாழ்றதுன்னு பயப்பட வேண்டாம். அந்த பிடிமானத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதே நீதான்ப்பா, உன்னுடைய அஸ்திவாரத்துல தான் அது இருந்துகிட்டு இருக்கு, நீதான் பேஸ்மெண்ட். ஆனா நீ இருக்கிறதுனால கட்டடம் இருக்கு, ஆனா நீ கட்டடம் தான் வேணும், பேஸ்மெண்ட் வேண்டாம்னு சொன்னா எப்படி கட்டடம் நிற்கும்? நிற்காது. அப்போ பேஸ்மெண்ட் தான் நீங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, அறிவு தான் நீன்னு புரிஞ்சுக்கிட்டா, அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப புரியும் நினைக்கிறேன். அதாவது இங்க அதிஷ்டானம் அறிவு, இந்த உலகம்ங்கிறது மனசு. அப்போ அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, மனசு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க மனம் முக்கியம் இல்லை, அறிவு தான் முக்கியம். அறிவு இருப்பதினால்தான் மனசு இருக்கிறது. அப்போ ஆத்மா இருப்பதினால்தான் உலகம் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கியது தான் ஆத்மா. அப்போ ஆத்மா இல்லாமல் இங்கு உலகம் இருக்காது. ஆனால் அந்த உலகமோ ஆத்மாவின் பிரதிபிம்பம், இந்த பிரபஞ்சமோ அறிவின் பிரகாசம் அப்படின்னு புரிஞ்சிடும். அறிவின் பிரகாசம் தான் இது. ஏன்னா நீங்க இருக்கிறதுனால தான் இங்க எல்லாம் தெரியுதுங்க. நம்ம ஆத்மாவின் பிரகாசம் சொல்லும் போது கூட நிறைய பேர் வேற மாதிரி தான் இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இங்க நம்ம என்ன சொல்றோம்னா, ஆத்மாங்கிறது அறிவின் ஃபர்ஸ்ட் உணருங்க. அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற விவகாரத்தை கவனிங்க. அப்படி கவனிச்சிங்கன்னா இங்க பேனா பென்சிலுங்கிறது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேனா பென்சிலை கண்டுபிடிச்சதே அதே அறிவு தான். அறிவு இல்லாம பேனா பென்சில் படைக்கப்படவில்லை. அந்த பேனா பென்சில் படைக்கப்படாம நாம ரூபங்கள் உண்டாக போவதில்லை. நாம ரூபங்கள் உண்டாம அங்க மனசு இருக்க போறதில்லை. அப்ப எல்லாமே அறிவின் அதிஷ்டானத்திலேயே படைக்கப்பட்டு, அறிவின் அதிஷ்டானத்திலேயே அனுபவிக்கப்பட்டு, அறிவின் அதிஷ்டானத்திலேயே நீக்கப்பட்டால் இருப்பது அறிவு மாத்திரமே. இது புரியும் நினைக்கிறேன். அப்ப அறிவு மாத்திரமே, சத்து மாத்திரமே இருக்கிறது. அது பிரகாசிப்பதுதான் சித்தாக வெளிப்படுகிறது. அப்ப அதுக்கு பேர் தான் சச்சிதானந்தம். சத்துங்கிற அறிவு சித்தாக பிரகாசித்து தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அங்கு ஆனந்தம் உண்டாகின்றது. அந்த ஆனந்தம் தான் உண்மை ஆனந்தம். நீங்க மனசில் அடைகிற ஆனந்தம் என்றைக்கும் உண்மையாகாது. ஏன்னா அது அறிவின் அதிஷ்டானத்திலே மனம் உண்டாக்கி கொண்ட ஊடகத்தின் வெளிப்பாடு. அது உண்மையே கிடையாது, அது தோற்றம் மாத்திரமே. அப்ப நீங்களே கோல்டா இருந்துகிட்டு வெளியே கோல்டை தேடக்கூடாது. நீங்களே பணமா இருந்துகிட்டு வெளியே பணத்தை தேடக்கூடாது. நீங்களே அறிவா இருந்துகிட்டு வெளியே அறிவை தேடக்கூடாது. அதுதான் தெரியாம நீங்க வெளியே தேடுற வரைக்கும் நீங்க அடையவே முடியாது. ஏன்னா நீங்க அடையும் பொருளே நீங்களே தான். நீங்களே கடவுளா இருந்துகிட்டு வெளியே கடவுளை தேடக்கூடாது. இப்படி புரியுதா? இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப நானே கடவுளாக இருந்து கொண்டு வெளியே கடவுளை தேடினா என்னைக்கு பிடிக்க முடியும்? நடக்காது. அப்ப இங்கதான் இந்த பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிதித்தியாசனத்துக்கு வரணும். நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா, இங்க நிர்விகல்ப நிலை அப்படிங்கிறது மனசை மென்மையாக அணுகுகின்ற ஒரு பயிற்சி. இங்க தியானத்துக்கு ஒரு வடிவமோ ஒரு உருவமோ தேவையே கிடையாது. அதனால நிர்விகல்ப நிலையில மனசு கரையும். அந்த மனம் கரைந்து போகும்போது அறிவு பிரகாசிக்கும். நம்ம இடம் நினைச்சுக்கிறோம், மனசு இல்லாம போயிட்டா நான் இல்லாம போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதே மனசு தானே. நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கணும், இன்டெப்தான சப்ஜெக்ட். மனசு இல்லாம போயிட்டா நான் இல்லாம போயிடுவேன்னு பயப்படுறதே மனசு தான். அந்த மனசு எப்படி உங்களுக்கு இல்லாம போக ஒத்துக்கும்? என்றைக்குமே ஒத்துக்காது. அப்ப அதனாலதான் இவ பிரச்சனை. உங்களால வந்து நிர்விகல்ப நிலைக்கும் போக முடியல, சகஜ சமாதிக்கும் வர முடியல. ஏன்னா மனசு வந்து தன்னை இழக்கவே விரும்பாது. அப்ப இழக்கவே விரும்பாத மனசுக்கிட்டேயே போய் நீ இழந்து போ நீ இழந்து போன்னு சொன்னா அதை ஏத்துக்குமா? ஆஹா, நான் இழக்க மாட்டேன், நான் இரு, நான் விட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும். ஆனா இங்க உண்மையே அந்த மனதுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம டீச்சிங் இவ்வளவு தூரம் கொடுக்க வேண்டியதா இருக்கு, இவ்வளவு தூரம் படிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பாடங்களை படிச்சு படிச்சு மனசுக்கு தெளிவு வர வர வரவே அந்த மனசு அப்பதான், அட உண்மையிலேயே பிம்பம் தானே நானு, நான் தான் எல்லாமா இருக்கேன்னு ஆடிக்கிட்டு இருந்தேன் நான் இவ்வளவு நாள். அப்ப எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? எங்கிட்ட எந்த பவருமே இல்லையா? நான் ஒரு டம்மி பீஸா? அப்ப நான் வந்து கண்ணாடியில தெரிகின்ற பிரதிபிம்பம் தானா? உண்மையிலே அந்த பக்கம் அறிவு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்குதா? அப்ப அறிவினுடைய அதிஷ்டானத்துல தான் நான் பிரகாசிக்கிறேனா அப்படின்னு மனசு அறிந்த மறுவினாடி சைலன்ஸ் ஆயிடுங்க. அப்பதான் மனசு தன்னை இழக்கும், இல்லைன்னா மனசு என்னைக்குமே தன்னை இழக்காது. அப்ப அதை மனதுக்கு அந்த அளவுக்கு புரிதலை கொடுக்கணும்ல. அதை கொடுக்கறதுக்கு நீங்க தொடங்கும் போது எடுத்த உடனே இப்படி சொன்னீங்கன்னா அத்விதீயம், இருப்பது இருப்பு மாத்திரமே, அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அது பயந்துகிட்டு அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு எஸ்கேப் ஆயிடுது. அப்ப இதுதான் இந்த பாடத்துல நம்ம பயணம் பண்றதுல கொஞ்சம் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேணும்னு நம்ம ஆரம்பத்திலேயே அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி தேவைப்படுதுன்னு சொல்றோம் வேதாந்த சாஸ்திரத்துல. அதுவே யோக சாஸ்திரத்துல நியம நியமம் சமம் தமம் எல்லாம் கடைபிடிங்கன்னு சொல்றோம். ஏன்னா அங்க ஏமனியமோ பிரத்யாகாரம் தாரணை எல்லாம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, அப்பதான் நீங்க சமாதி அடைய முடியும்னு சொல்லித்தராங்க எங்க யோக பாதையில. அப்ப எப்படி பார்த்தாலும் இங்க மனம் வந்து டைரக்டா சமாதிக்கு வர முடியாது, டைரக்டா தியானத்துக்கு வர முடியாது. அப்ப அதுக்கான பக்குவமும் புரிதலும் வரணும்னா அதற்கான பாடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த பாடம் வந்து மனதுக்கு புரிஞ்சா மட்டும்தான் மனசு மாறுங்க, இல்லைன்னா பயந்துக்கிட்டு ஓடிடுங்க. அப்படிதான் நிறைய பேர் ஓடிடுறாங்கிறது இங்க மகான்கள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம் இங்க நிதித்தியாசன நிலையில பயத்தை விடணும். அப்ப நம்ம என்ன உறுதி பண்ணணும், பயப்படுவது மனசு, அதை அறிகின்ற நானோ சாட்சி. இப்படி புரிஞ்சுக்குங்க, பயப்படுற மனசை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு பயப்படுற, நான் இருக்கிறதுனால நீ இருக்கிற, நீ வந்து இழந்து போயிடுவானா, நீ இல்லவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நீ இழந்து போகிறேன்னு எங்கிட்ட சொல்ற, நீ கிடையவே கிடையாது, நீ ஒன்லி ரெஃப்ளெக்டன் தானே, பிரதிபிம்பம் தானே, நீ அதை பத்தி அவசியப்பட வேண்டியதே இல்லைன்னு நீங்க அந்த மனதுக்கு புரிய வச்சுட்டா அது அப்பயே சைலண்ட் ஆயிடும். ஏன்னா அது அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு, அந்த அகங்காரம் தான் நமக்கு நீங்கணும். அப்ப இந்த அறிதலின் சில நொடிகள் வந்து நமக்கு நிலை பெற்று விட்டால் இதுவே சகாரத்திலிருந்து நிகாரத்திற்கு பாதுகாப்பான பாலம் அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறாரு. சகாரம்னா உருவ வழிபாடுடன் கூடிய தியானம், நிகாரம்னா நிர்விகல்ப சமாதி. இந்த ரெண்டையும் இங்க மகான்கள் புரிய வைக்கிறாரு. அதுதான் இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல பேசிட்டு நிரூபணம் பண்றாருங்க. இப்ப சாதகனுக்கான உபதேசம் என்ன அப்படின்னா, இப்ப நிர்விகல்ப சமாதிங்கிறது எல்லோருக்கும் உடனடியாக கை கூடாது, அது வந்து கை கூடுவதில் தவறு இல்லை. ஆனா சகார தியானம் வந்து உருவத்தின் மூலமா நடைபெறுவதனால அது ஒரு மனிதர்க்கான ஒரு பிரத்யேக தயாரிப்பு, அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப பயம் வந்துட்டா அது மனதுக்கு தான் வருதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க அறிவா அதை பார்த்தீங்கன்னா அது தானாவே தன்னுடைய பயத்தை விட்டு விடும் என்று இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க உருவம் வடிவம் கரையும் இடத்திலே மனசு அஞ்சுது, ஆனா அஞ்சாத சாட்சி நான் அப்படின்னு நீங்க நிலை பெறுவதுதான் இந்த 23வது ஸ்லோகத்தினுடைய ஆழமான புரிதல் என்று கூறி நேரம் கருதி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வகுப்புல நம்ம 24வது ஸ்லோகம் பார்க்கலாம். இன்றைக்கு நான் ரெண்டு ஸ்லோகம் தான் எடுக்க முடிஞ்சுது, ஆனா இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கு. திருப்பி ரிப்பீட்டடா கேளுங்க, நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். நன்றி. ஓம் தத்சத்.